أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يأتلي أولو الفضل منكم وسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ஏ அல்லாஹ், இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், அதை வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் கலிமாவை முழிந்தவர்களாக, இபாதத்துகளை பரிபூர்ணப்படுத்தியவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நல்ல ஆத்மாக்களோடு எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய ஒரு பூஞ்சோலையின் வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனுக்கு என்று வாரம் வாரம் நாங்கள் ஒன்று சேர்ந்தோமோ, இந்த செய்திகளை கேட்டோமோ, அதன்படி நடந்தோமோ, அந்த குர்ஆனின் மீதுள்ள காதலால் அதை எங்களுக்கு நல்ல தோழராக எங்களுடைய கபரில் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அன்பித்திருக்கிற அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இந்த தீனின் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்களாகவும் இந்த தீனுக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாம் உன்னுடைய வேதங்கள் படிக்கப்படுகிறதோ, படிப்பிக்கப்படுகிறதோ, அதை புரிய வைக்கப்படுகிறதோ, அந்த இடங்களையும் பெருமானாருடைய ஹதீஸுகள் ஷரியத்துகள் எங்கெல்லாம் பேணப்படுகிறதோ, படிக்கப்படுகிறதோ, அது போன்ற ஜாமியாத்துகள் குள்ளியாத்துகளை உலகம் முழுக்க யா அல்லாஹ், உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்தியாவிலே எங்கெல்லாம் இது போன்ற நல்ல செயல்கள் நடைபெறுகிறதோ அவற்றை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஷரியத்தை பின்பற்றுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிற எல்லா சக்திகளையும் யா அல்லாஹ், நீயே முறியடிப்பாயாக. யா அல்லாஹ், அந்த பொறுப்பை நாங்கள் உன்னிடத்திலே விட்டுவிட்டு உன்னன் பக்கம் திரும்புகிறோம் ரப்பி நாயனே, அந்த பொறுப்பை நீ முழுமையாக எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வாயாக. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் எந்த சக்திகள் எல்லாம் தீங்காகவும் சிரமமாகவும் சங்கடங்களாகவும் அமைகிறதோ அந்த சக்திகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் தூக்கி எறிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய, முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜிலிசை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்தி கொண்டு கியாமத்து நாள் வரை இந்த பள்ளியில் இது போன்ற மஜிலிசுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் சத்திய தூதர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை படிக்க வையுங்கள், மனநமிட வையுங்கள், அறிவு ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் அவர்களுக்கு நீங்கள் புகட்டுங்கள் என்று எந்த சூராவை மேற்கோள் காட்டி நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த சூரத்து நூறுடைய தொடர்படியான தஃப்சீரை இந்த வகுப்புகளின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது சொல்லப்பட்ட ஒரு அபாண்டத்தை, அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு பழி சொல்லை, ஒரு இழி சொல்லை நீக்குவதற்காக வேண்டி, அந்த பெண்மணி மிகவும் சுத்தமானவர், பரிசுத்தமானவர் என்ற செய்தியை பதிவு செய்வதோடு கியாமத்து நாள் வரை வருகிற சமூகங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் சமூக சூழ்நிலைகளில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தான ஒழுக்கங்களை மிக வரிசையாக அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிறார். ஒரு சமூக ரீதியில் வாழுகிற போது, குறிப்பாக 2018 இன்டர்நெட் யுகத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவாக இந்த சூரா நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் இதன்படி நடக்க வேண்டும், இதை அமல் செய்ய வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ் பல்வேறு தகவல்களை இதில் நமக்கு தருகிறான். குறிப்பாக ஒரு செய்தியை எப்படி கடத்தி தர வேண்டும், செய்திகளே வாழ்க்கையாகி போன இன்றைய காலையில் ஒரு முஸ்லீம் எப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், அல்லது எப்படியும் நடந்து கொள்ளலாமா என்கிற கேள்விக்கு அழகாக அவனுடைய ஒழுக்கங்களை அல்லாஹு தஆலா அப்படியே வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறான். கடந்த வாரத்திலே அதிலே நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். யாரெல்லாம் இது போன்ற கெட்ட செயல்கள் பரவ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான அதாப் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உண்டு என்ற செய்தியை அல்லாஹ் சொன்னான். அடுத்து சொல்லிவிட்டு சொன்னான், இதனுடைய மூலவேர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா, இதனுடைய சோர்ஸ் ஆஃப் அந்த இன்டெலிஜென்ஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா, அதுதான் ஷைத்தானுடைய பாதை. எதை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ அதன் பின்னால் செல்லுகிறார்களோ அவர்கள் இதையெல்லாம் செய்வார்கள் என்கிற ஒரு தகவலை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொன்னான். சொல்லி முடித்துவிட்டு அதிலே இன்னும் சில செய்திகள் பாக்கி இருக்கிறது. அதிலே அல்லாஹ் சொன்னான், தஸ்கியா என்று சொல்லுகிற இதய பரிசுத்தம் குறித்தான சில தகவல்களை அல்லாஹ் பதிவு செய்தான். உங்களிலே ஒருவரும் தன்னை பரிசுத்தவான்களாக ஆக்கிக் கொள்ளவே முடியாது, அல்லாஹுவினுடைய பதில் இல்லாவிட்டால் என்று சொன்னான். அந்த தஸ்கியா அப்படின்னு சொன்னா என்ன, அதனுடைய வழிகள் என்ன, பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பென்ன, நீங்கள் ஓதி காண்பிக்க வேண்டும், நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சஹாபாக்களை குறித்து மாறி மாறி குர்ஆன் சொல்லுகிறதே, நாம் வெளியிலிருந்து அவர்களுடைய இபாதத்துகளையும் அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகளை மட்டும் பார்த்தோமே, அவர்களுடைய தஸ்கியத்தினுடைய பகுதிகள் என்ன என்பதை குறித்து சில செய்திகளை இங்கே நாம் பதிவு செய்தோம். அதிலே ஒரு செய்தியாக பெருமானார் அவர்கள் பல்வேறு துவாக்களை கேட்க சொன்னாங்க. அதில் குறிப்பாக ஒரு துவா, அல்லாஹும் ஆதி நப்சி தக்குவாக வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹ வ அன்த வலியுஹா வ மௌலாஹ. இன்றைக்கு கூட மகரிப் தொழுது விட்டு இமாம் அவர்கள் அந்த துவாவை ஓதினார். இன்றைக்கு மட்டுமல்ல, டெய்லி ஓதுறார். அல்லாஹும் ஆதி நுஃபூசனா தக்குவாக, யா அல்லாஹ், எங்களுடைய இதயத்திற்கு அதனுடைய சரியான வழியை எங்களுக்கு காண்பித்து தருவாயாக. மிகச் சரியான பொருள், அல்லாஹும் ஆதி நுஃபூசனா தக்குவாக, அதனுடைய பயத்தை, அதனுடைய வழியை, அது எப்படி வாழ வேண்டும், வாட் இஸ் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஹார்ட், அது எப்படி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற வழி நீ தான் காட்டித்தர வேண்டும், அதை நீ காட்டித்தருவாய், அதை நீயே பரிசுத்தப்படுத்துவாயாக, பாவங்களை விட்டு கழுவப்பட்டதாக ஆக்கி தருவாயாக, சிறுக்கை விட்டும் குஃப்ரை விட்டும் அது போன்ற பெரும்பாவங்களை விட்டும் சிறும்பாவங்களை விட்டும் அது கழுகப்பட்டதாக ஆக்கி தருவா. ஜக்கிஹா அன்தகை ருமன் ஜக்கா, ஏனென்றால் சுத்தப்படுத்துவதில் உன்னை விட இன்னொருவன் இல்லை உலகத்தில், எங்களுக்கு ஒருவர் கிடையாது. அதை பாதுகாக்கக்கூடியவன், அதனுடைய பொறுப்பாளன் நீயே, ஆகவே இந்த பொறுப்பை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்ற துவா உண்டு. அது போன்ற நிறைய துவாக்களை பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம நக்கி கல்பி மினத் துனூப் கமா நக்கைத்த தௌபல் அபியத மினத் தனஸ், யா அல்லாஹ் ஒரு துணியை, ஒரு அழுக்கு துணியை எப்படி சுத்தப்படுத்துவானோ அது போன்று என்னுடைய இதயத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக. இன்னொரு ஹதீஸ்ல வருது, மினல் மாஇ வல் பர்தி வஸ்ஸல்ஜ், தண்ணீரை கொண்டும் அந்த ஐஸ் கட்டிகளை கொண்டும் குளிரை கொண்டும் என்னுடைய மனதை சுத்தப்படுத்துவாயாக என்ற செய்திகளை அல்லாஹு தாலாவினிடத்தில் பெருமானார் முன்வைத்தார். இதில் கேட்கலாம், என்னத்துக்கு தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்துறது, அப்புறம் பருது ஐஸ் கட்டியை கொண்டு, அப்புறம் குளிர்ச்சியை கொண்டு, வாட் இஸ் த டிஃபரன்சியேஷன், இதில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஐஸ் கட்டியை கொண்டு எப்படி சுத்தப்படுத்த முடியும், குளிரை கொண்டு எப்படி சுத்தப்படுத்த முடியும்? ஒரு அழகிய உமானத்தை பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு துணி எவ்வளவுதான் அழுக்காக இருந்தாலும் அது தண்ணீரை இட்டு துவைத்து எடுக்கப்பட்டால் எப்படி பரிசுத்தமானதாக ஆகிவிடுகிறதோ அதுபோன்று என்னுடைய இதயமாக வேண்டும். இப்போ இந்த இடத்துல போன வாரம் சொல்லும் போது சொன்னோம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தஸ்கியா, ஜக்கா என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங், எதை குர்ஆன் நாடுகிறது சொல்லுவாங்க, லுகத்தன் வ இஸ்திலஹ, எல்லா வார்த்தைக்குமே ரெண்டு ரெண்டு அர்த்தம் உண்டு, புழக்க அர்த்தம் என்று உண்டு, குர்ஆன் என்ன வகையில் அதை பயன்படுத்துகிறது என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அதுல பெரும்பான்மையான முஃபஸ்ஸிர் இமாம்கள் எழுதுகிற போது இந்த செய்தி எழுதுகிறார்கள், ஜக்கா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒன்று பரிசுத்தப்படுத்துவது, அதை அதனுடைய அழுக்குகளை நீக்குவது, இதயத்தின் அழுக்கு, இதயத்தினுடைய துரு பாவமும் சிறுக்கும், எங்களுடைய இதயத்திலிருந்து எல்லா பாவத்தையும் சிறுக்கையும் நீக்கி தருவாயாக, இது ஒரு கேள்வி. இன்னொரு அர்த்தம் இந்த ஜக்கா அப்படின்னு சொல்றதுக்கு, அதை வளர்ப்பது என்ற அர்த்தம், இருத்திஃபா என்ற அர்த்தம், அதிலே மேலும் மேலும் வளர்ச்சியை, தரக்கி என்று சொல்லுவார்கள், அதிலே அதனுடைய வளர்ச்சியை இன்னும் மேலும் அதிகரிப்பது, அதுல இருந்தா நம்ம பொருள் கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத்துன்னு சொல்றோம், பொருளை தூய்மைப்படுத்துவது, அதுக்கு ஒரு அர்த்தம், ஜக்காத்து கொடுக்குறோமே அந்த ஜக்காத்துக்கு அர்த்தம் என்னன்னா பொருளை தூய்மைப்படுத்துவது. அல்லாஹ் சொல்லிட்டா 2.5% அதுல அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கு எடுத்துருங்க, அது உங்களுக்கு கூடாது மற்றவர்களுக்கு கூடும், அந்த அழுக்கு எடுக்கப்படல, இந்த பொருள் அழுக்காகவே இருக்கும், அதில் மேலும் வந்து நல்லவைகள் சேருவதற்கு அது இடமளிக்காது. இரண்டாவது அர்த்தம், எந்த பொருட்கள் தூய்மை செய்யப்படுகிறதோ அது மீண்டும் மீண்டும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும், சுன்னத் உலகத்தில். அப்போ இந்த இருத்திஃபா, இந்த மேலும் மேலும் தன்னுடைய டெவலப்மெண்ட் என்பது அவனுடைய உள்ளம் குறித்தான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின்கள் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்றான். அதுக்கு போன வாரம் சொல்லும் போது சொன்னோம், பெருமானாருடைய வாழ்க்கையில் எக்கச்சக்க உதாரணங்கள், எக்கச்சக்க உதாரணங்கள். ஒரு நண்பர் கேட்டார், அதாவது இந்த தஸ்கியா பெருமானாருக்கு கொடுக்க சொல்லி அல்லாஹு சொல்லி இருக்கிறானே, பெருமானாருடைய வாழ்க்கையில் அது நிகழ்ந்ததா? குர்ஆனை கூப்பிட்டு ஓதி காமிச்சாங்க, அதே மாதிரி கூப்பிட்டு தஸ்கியத்து பண்ணாங்களா? வாட் இஸ் த சோர்ஸ், அது எப்படி பெருமானார் இந்த செய்தியை அந்த மக்களிடத்திலே, ஹவு ஹி இம்ப்ளிமெண்டட், ரெண்டுற வாழ்க்கையில் எப்படி அதை கலக்க வைத்தார்கள், அதுக்கு ஏதாவது செய்திகள் உண்டு? அப்படி ஏதாவது தன்னோடு வாழ்ந்த அத்துணை சகாபாக்களையும் இதில் பெருமானார் புடம் போட்டு எடுத்தார்கள், அத்துணை சகாபாக்களை. குர்ஆன்ல ஒரு சூரா வரும், நம்ம எல்லாம் அடிக்கடி கேட்கிற ஓதுற சூரா, அபசவத வல்ல அஞ்சா அஹுல் அஹ்மா ஒமா யுதுரீக்கல அல்லஹு யஸ்ஸக்க. நபியே உம்மிடத்தில் அந்த பார்வை இல்லாதவர் வந்தார், அபசவத வல்ல, நீங்க வேறொரு தாவாவில அந்த குறைசிகளுடைய மக்களை அழைப்பதற்காக வேண்டி நீங்கள் அந்த புறம் திரும்பி இருந்த போது நபியே உங்களுடைய இன்னொரு புறத்தினுடைய முகத்தை அவர் பார்த்து விட்டு அமைதியாக இருந்தார். அல்லாஹ் அழகாக பெருமானா இருக்கு இந்த சூராவை வந்து அப்படியே மாத்தி சொல்றான், கடுகடுத்தார், சிதைத்தார், அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு எப்படி அர்த்தம் வைப்பது என்ற அந்த அந்த வகையையும் பெருமானார் நமக்கு ஏற்படுது. அல்லாஹ் பெருமானாரை பார்த்து ஒரு கட்டத்தில் அப்படிலாம் பேச மாட்டான், போவான்லாம் அப்படிலாம் மிக கண்ணியமாக, என்ன நம்மளை பேசு சொல்லிட்டு அல்லாஹ் அப்படி பேசுவானா? நிறைய பேர் இது பெருமானாரை பிடித்த வசனம், கடித்த வசனம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பெருமானாரை தூக்கி நிப்பாட்டிய வசனம். பெருமானார் பல விதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, அல்லாஹு தஆலா பெருமானாருடைய அந்த பூமுகத்தை உங்களை தேடி வந்திருப்பவரை நீங்கள் பாருங்கள், எப்படி தன்னுடைய நபிக்கு, தன்னுடைய பிரியமான நபிய அப்படி கெட்டி தழுவி திருப்புகிற ஒரு அற்புதமான வசனம் அது. என்ன அந்த ஆயத்தை அப்படித்தான் சொல்லுது, கோபப்பட்டா வேற மாதிரி பேசியிருக்கணும், அபஸவத்தவல்ல அஞ்சா அஹுல் அம வமா யுதுரீக லஅல்லஹு யஸ்ஸக்க. அல்லாஹ் சொல்றான், நபியே ஒருவேளை நீங்கள் தாவாவில் இருந்தீங்க, இந்த மனிதர் சுத்தமடைந்திருக்கலாம் அல்லவா, உங்க வேலையினுடைய பெரும்பகுதி குறைந்திருக்கும் அல்லவா,
பெருமானார் குறைசி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர் ஒரு கண் தெரியாத சஹாபி, அந்த நேரத்தில் வந்துட்டாரு, அவருக்கு அந்த சுச்சுவேஷன் புரியல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கூட்டம் வந்துருமேனு கவனம் செலுத்தினாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அல்லாஹ் ஒன்னே சொல்றான், இங்க பாருங்க, இல்ல அல்லஹு யஸ்ஸக்கா, உங்களுக்கு கொடுத்த அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓதி காண்பிப்பா, எத்துலு அலைஹிம் ஆயாத்தி வஸைக்கீஹிம் வயூ அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, ஓதி காண்பிக்கணும், தஸ்கியத் பண்ணணும், அவர்களுக்கு அந்த குர்ஆனை படிப்பித்து கொடுக்க வேண்டும், ஹிக்மத்தை சொல்லி தர வேண்டும். அந்த வேளையில ஒன்னு குறைஞ்சிருக்கும் அல்லவா? இல்ல அல்லஹு யஸ்ஸக்கா, எல்லா சஹாபாக்களுக்கும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஸ்கியத் என்ற மனோரீதியான பக்குவத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு உதாரணம் இல்ல, ரெண்டு உதாரணம், ஆயிரம் ஆயிரம் உதாரணம். ஒரு சஹாபி தொழுதுட்டு வர்றாங்க, இர்ஜு ஃபஸல்லி அன்த லம் துஸல்லி, அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் சொல்லுகிறார்கள், திரும்பி போங்க, நீங்க தொழுது தொழுகை ஒழுங்காக இல்லை, மீண்டும் தொழுவுங்கள். இதுதான் தஸ்கியத். அவருடைய அந்த தொழுகை அந்த அமைப்பை முற்றிலுமாக மாற்றி தந்த அந்த செய்தி. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், தஸ்கியத் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு வழிகாட்டி தேவை, ஏதாவது ஒரு வகையில் அந்த வழிகாட்டி அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட வேண்டியவர். ரசூல் இருக்கிற நேரத்திலே ரசூல், ரசூல் இல்லாத நேரத்திலே குரானாக இருக்கலாம், ரசூலுடைய வழிகாட்டுதலாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதராக இருக்கலாம். யாருக்கு எது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால இதுதான் தர் இஸ் த வே, நம்மை நாமே புடம் போட்டுக் கொள்வதற்கு. நான் திரும்பவும் ஒரு செய்தியை சொல்லும் போது சொன்னேன், இப்படி நான் சொல்லுவதன் மூலமாக வேறு ஏதாவது ஒரு சிந்தனைக்கு போய்விடக் கூடாது. வேறு ஏதாவது ஒரு சிந்தனைக்கு, இட் இஸ் ஹைவே, இது ஒரு தெளிவான ஒரு அற்புதமான பாதை, பெருமானார் காட்டி தந்த பாதை. இப்ப இதனுடைய லைவ் உதாரணத்தை அல்லாஹு தஆலா இப்ப மேலிருந்து சில கேரக்டரை பத்தி அல்லாஹ் சொன்னான். உங்களிடத்துல ஒரு பெண்ணை பற்றி தவறான ஒரு செய்திகள் வந்து சொல்லப்பட்டால், அது பெண் தான் என்றில்ல, இந்த இடத்துல கதுப் அன்னை ஆயிஷாவின் மீது சொல்லப்பட்ட அவதூறு, அபாண்டம், இலிச்சொல், பழிச்சொல், அவரின் மீது வைக்கப்பட்ட விபச்சார ரீதியான குற்றச்சாட்டுக்கு அல்லாஹு பேசியது. அது போன்ற உங்களிடத்திலே ஒரு செய்தி வந்தால் ஒரு மூமின் எப்படி நடக்க வேண்டும்? முதல் ரீதியாக மனோ ரீதியாக அதை மறுக்க வேண்டும். இரண்டாவது வாய் ரீதியாக அதை மொழிய வேண்டும், அப்படி நடக்காது ஒரு காலம். மூன்றாவதாக அவருடைய செயல் ரீதியாக அதை காட்ட வேண்டும், அந்த மறுப்பை எந்த வகையில் தெரிவிக்கலாம் என்பதை செயல் ரீதியாக காட்ட வேண்டும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஒரு மூமின் வந்து தன்னுடைய நிலையால் செய்வது. ஏன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா பெருமானாருக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்த பணி ரெண்டு, அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர். நம்ம எல்லாருமே மிக நன்றாக செய்யக்கூடியது அம்ரு பில் மஅரூஃப், எதா தொழவாங்க, எதா இதை செய்யுங்க, எதா, அதாவது அமைதியாக ஆடல் பாடல் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் எதெல்லாம் ஏவ முடியுமோ அப்படி செய்யுங்களேன், இப்படி செய்யுங்களேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். அதனுடைய இன்னொரு பகுதி இருக்கிறது நஹி அனில் முன்கர், தவறுகள் நடக்கிற போது அதை தடுப்பதற்கு எத்தனிப்பதுதான் ஒரு முஸ்லிமினுடைய சரியான மனோநிலை. தடவி கொடுப்பது மட்டுமல்ல, தடுக்கிற போது எப்படி தடுக்க வேண்டும் என்றும் சொல்லித் தருகிறார்கள். முடிந்தால் கையால், முடிந்தால் கையால். ஊர் முழுக்க சாராய கடை திறந்து வச்சிருக்கான், ரசூல்லாவே சொல்லிட்டாங்க கியாமத்து நாள் வரும்போது உலகம் முழுக்க சாராய கடை திறந்துருக்கும்னு. ஒரு முஸ்லீம் அதை பார்த்து ஹதீஸ் சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறதல்ல, அவனால முடிஞ்ச ஸ்டெப் செய்யணும். மதுக்கடை ஒழிப்புன்னு ஒரு கூட்டம் போதுன்னா நாங்களும் உங்க கூட சேர்ந்துக்கிறோம், இதைத்தான் எங்க நபி அன்னைக்கே சொன்னாங்க இந்த சமூக சீர்திருத்தத்தை அப்படின்னு ஒரு நாலு எட்டு வைப்பதும் அல்லாஹ்வினுடைய பாதையில் காலடி எடுத்து வைப்பது. நம்ம நினைச்சுக்கிற மாதிரி இங்க போறது அங்க போறது மட்டுமல்ல, பள்ளியாச்சல உட்காந்துட்டு அல்லான்னு எல்லாரும் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் அது மட்டும் தாவாவிலே அடங்கி விடாது. ஏன்னா நஹியனில் முன்கர் என்பது இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இதை சஹாபாக்கள் செய்ய போய் தான் நிறைய சீர்திருத்த மாற்றங்கள் வந்தது. அப்ப ஒரு முஸ்லிமுக்கு அம்ரு பில் மஅரூஃப் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நஹியனில் முன்கர், இந்த பாதையை நாம் தெரிஞ்சு வச்சுக்கோம். அப்ப இந்த இடத்துல கடைசியாக அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்றான், ஒரு பாவம் செய்து ஒருத்தர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவரின் மீது தவறுகள் நிரூபிக்கப்பட்டு குற்றம் அவரின் மீது உறுதிப்படுத்தப்பட்டு அதற்குரிய தண்டனை தரப்பட்டு விட்டால், அந்த யாருக்கு எதிராக பாவம் செய்யப்பட்டது அல்லது யாரின் மீது பாவம் செய்யப்பட்டதோ அவர் எப்படி நடக்க வேண்டும் என்கிற அந்த மனோநிலையை குறித்து அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல பேசுறான். ஏன்னா பாவம் செஞ்சவனை குறித்து எல்லாம் மேல பேசியாச்சு, ஒருத்தன் பாவியா இருக்கான் அவன் இப்படி 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 நடந்துக்கணும்னு சொல்லியாச்சு, யாரின் மீது பாவம் இழைக்கப்பட்டதோ அவர் எப்படி நடக்க வேண்டும், அவருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், அநியாயம் பண்ணிட்டா எனக்கு காலம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கார், என் மச்சான், என் மாமன் சொத்துல திருடு, என்ன என்ன அவன்லாம் தாடி வச்சிருக்கான், தொப்பி வச்சிருக்கான், துழுவ போறான், இந்த திருட்டு பயல பேசிக்கிட்டே இந்த இடத்துல எல்லாம் சொல்றான். வாட் இஸ் யுவர் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், உன்னுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரு அற்புதமான தகவலை சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் ஒரு பெரிய டோரை நமக்கு ஓபன் பண்ணி விடுறான். இந்த ஆயத் வலா யத்லி உலுல் ஃபதலி மின்கும் வஸ்ஸா, உங்களிலே இருக்கிற மிக உயர்ந்த பண்பை கொண்டவர்கள், உலுல் ஃபதல் என்பதனுடைய அர்த்தம் மிக உயர்ந்தவர்கள், வஸ்ஸா இன்னும் உலக ரீதியான நல்ல நிலைமையை அடைந்தவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். என்ற வார்த்தை நீங்க வந்து சத்தியம் செய்யாதீர்கள். உங்களுடைய சொந்த பந்தங்கள், மிஸ்கீன்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதை இனி கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்கள் அவர்களை மன்னிக்கட்டும், வல் யஸ்ஃபஹு அதை விட்டுவிடட்டும், அலா துஹிப்பூன் நீங்கள் விரும்பவில்லையா, ஐ யஃஃபிரல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை, வல்லாஹு கஃபூரு ரஹீம் அல்லாஹ் மிகுந்த மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்ற ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்றான். இப்ப இதுக்கு பின்னுண்டான வரலாறு என்ன, ஏன் திடீர்னு நீங்க வந்து சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி சில சம்பவங்கள் உண்டு. இந்த அன்னை ஆயிஷாவின் மீது இட்டுக்கட்டு செய்தி பரவி அப்துல்லாஹ் பின் உபை முனாஃபிக், அது அல்லாமல் முஸ்லிம்களிலே இருந்த மூணு பேர் மிஸ்தஹ் பின் உசாதா, ஹஸான் பின் சாபித், அம்னா பின் து ஜஹஷ், இந்த மூன்று பேரின் மீதும் அவர்களுக்கு கல்லடி அந்த சாட்டையடி நிறைவேற்றப்பட்டு அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று விடப்படுகிறது. இதில் ஹஸான் பின் சாபித் அவர் ஒரு அவைக்கவிஞர், ஹம்னா பின் துஜாஷ் அவர் பெருமானாருடைய மனைவியினுடைய தங்கை, அந்த கதை முடிஞ்சு. இதுல மிஸ்தஹ் பின் உசாசா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் பெருமானாருடைய தாயின் சகோதரி மகன், சாச்சி பையன், அண்ணன் தம்பி முறை, யாருக்கு அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய தாயாரின் சகோதரி மகன், சாச்சி மகன். இவர் தன்னுடைய சிறிய வயதிலே தாயும் தந்தையும் இழந்தவர், முழுக்க முழுக்க அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலிருந்து வளர்ந்தவர், அவருடைய முழு பொறுப்பையும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கவனித்துக் கொண்டவர்கள் அபூபக்கர். இப்ப இந்த செய்தி வெளியே தெரியுது, தன் மகளை பற்றி வீட்டிலே வளர்ந்த புள்ள அவருக்கும் தெரியும் அன்னை ஆயிஷா யாருன்னு, இப்படி ஒரு செய்தியை அவரும் பரப்பி விட்டாரே என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, தலக்கவுனஹூபி அல்சினத்துக்கும், நீங்க உங்களுடைய வாய்களால் அதை அப்படியே மென்று சொல்லிவிட்டீர்கள், உள்ளத்துல இல்ல உங்களுக்கு, வாய்களால் சொல்லிவிட்டீர்கள். இப்ப மிஸ்தகும் அதுல மாட்டிட்டார். இப்ப இந்த செய்தி நடந்துருச்சு, அடிச்சுட்டாங்க, ஹத் அவருக்கு சாட்டையடி கொடுக்கப்பட்டது முடிஞ்சிருச்சு. உடனே இந்த நேரத்துல அந்த வருத்தத்துல ஏன் அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சத்தியமா இனி நான் கொடுத்துக்கிட்டு இருந்த உதவிய மிஸ்தஹக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார், இனி என்னுடைய புறத்திலிருந்து எந்த உதவியும் வராது. உடனே அவர் சொல்றாரு, நீங்க குடுக்காட்டி நாங்க எங்க போவோம்னு கேட்கிறார் மிஸ்தஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்கள் உதவி செய்யாவிட்டால் நாங்கள் எங்கே போவோம், ஏன்னா எத்தீம் அவருக்கு எதுவும் கிடையாது ஒன்றும் இல்லை. அப்ப சொல்லிட்டாங்க, கும் நீங்க எந்திரிங்க, நீங்க எங்கேயாவது போங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்ப அதுக்கு பதிலாக உடனே அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறங்கிறான், அந்த ஆயத்து தான் இந்த ஆயத்து. இந்த ஆயத்து இறங்குற நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க, இனி நான் ஒரு காலமும் தரமாட்டேன்னு வீட்டில் பேசிட்டு வந்தாச்சு. இங்க வந்த உடனே ஆயத்து இறங்குது ரசூல்லாவுக்கு, வலா யத்லி உலுல் ஃபதலி மின்கும் வஸ்ஸா, உங்களிலே உள்ள கண்ணியவான்கள், பொருளாதார ரீதியாக மேன்மை படைத்தவர்கள் இப்படி ஒரு சத்தியத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், அது யாருக்கு, ஐயூத்து உலில் குர்பா வல் மசாக்கீன் வல் முஹாஜிரீன், அவர் உங்களுக்கு சொந்தம், உலில் குர்பா என்று சொன்னால் உங்களுடைய சொந்த பந்தத்திற்கு தரமாட்டேன், ரெண்டாவது மிஸ்கீன், அவர்கிட்ட எந்த விதமான பண செய்திகளும் அவரிடத்தில் இல்லை, தேவையுடையவர் அவருக்கு போய் சொல்றீங்க, கடைசியா வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர், அவர் ஒரு முஹாஜிர் சஹாபி, இந்த மூன்று குணாதிசயங்களையும் உடையவர் மிஸ்தஹ் ரழியல்லாஹு தஆலா. அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்க சத்தியம் செய்யாதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்கள் மன்னிக்கட்டும். யாரின் மீது அநியாயம் செய்யப்படுகிறதோ அவர்கள் சில நேரத்திலே கோபத்தோடு இருக்கலாம், அநியாயம் செய்தவரின் மீது கோபப்படலாம், அவரின் மீது வருத்தப்படலாம். அல்லாஹ் இங்கே அந்த குணத்தை நமக்கு சொல்லித்தனா, அவர்கள் அவர்களை மன்னிக்கட்டும், விட்டு விடட்டும். அலா துஹிப்புன அன் யக்ஃபிர அல்லாஹு லஹும். இந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா சர்ஜரி பண்றான். இவ்வளவு நேரம் மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு நோயை ரெடியூஸ் பண்றது, மாத்திரை கொடுத்தாச்சு ஊசி போட்டாச்சு, கடைசியாக ஆயுதத்தை அல்லாஹ் கையில் எடுக்கிறான், சர்ஜரி. அது என்ன தெரியுமா? அலா துஹிப்புன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையான. இந்த வார்த்தையை படிக்கும் போதே எனக்கு அழுவுறது. யாராவது ஒருத்தன் அல்லாஹ் என்ன மன்னிக்காம போட்டுன்னு சொல்லுவானா? யாராவது ஒருத்தன் அதுக்குத்தனை கிடந்து வாழ்க்கையில் அழுகிறான். ஒரு சாதாரண மூமினுடைய மனோநிலையை அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் 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 பொருந்திக்கணும்னு இருக்கும்போது, மிக உயர்ந்த படைப்பு, பெருமானாருடைய பாசறையில் பக்கத்தில் இருந்து வந்த ஒரு படைப்பு, இந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? இந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? இந்த ஆயத்தை ஓதுன உடனே முன்னாடி உட்கார்ந்து இருந்த அபூபக்கர் ரதி அப்படி கையை தூங்கினாங்க. பலா இன்னைக்கு சொல்றேன், நான் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நஃபகாத்துகளை, அந்த பொருட்களை, தானங்களை செய்து கொண்டே இருப்பேன். எப்போதும் நான் உயிரோடு இருக்கிற காலம் எதுவுமே நிக்காது. அந்த இடத்துல பலா, ஏன் இல்லை, ஏன் விரும்ப மாட்டான், ஒய் நாட் கேக்குறவங்கள பலா அப்படிங்கிற வார்த்தைக்கு தான். ஏன், யார் விரும்ப மாட்டார்? நான் விரும்புகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன், ஆகவே அவருக்கு கொடுப்பதை நான் கொடுப்பேன் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக அந்த செய்தி, அந்த வரலாற்று செய்தி இந்த ஆயத்துக்கு பின்னாடி இதுதான் தகவல். இப்ப இதன் பின்னே சமூக ரீதியான, இன்னும் நாம் எப்போதும் சொல்றது மாதிரி குர்ஆனினுடைய ஸ்டைல், குர்ஆனினுடைய முஜிஸா, அதனுடைய வார்த்தைக்குள்ளே மூழ்கி கிடக்கிறது. குர்ஆன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய வார்த்தைகள் தான், தமிழ் அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அல்லாஹ் ஒரு ஒன்றரை கிலோ ஜாங்கிரிய வச்சிருக்கான். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை அபூபக்கர்னா யாருன்னு தெரியுமா? அல்ல இந்த ஆயத்துல கேக்குறான், டு யூ நோ ஹூ இஸ் ஹீ, டு யூ நோ ஹூ இஸ் ஹீ. ரொம்ப அப்படி சாதாரணமாக பெருமானாரோடு இருந்தவர் தான் நீங்க கடந்து போகக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு ஷக்ஸியத் அபூபக்கர் இல்லை ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. நீங்க எப்படி பெருமானாரை பார்க்க இருந்த அந்த அருவாகுகளினுடைய தரத்தை நான் மிக உயர்த்தி வைத்திருக்கிறேன். முதல் வார்த்தை எல்லாம் சொல்றான், வல யஸ்லி உலுல் ஃபதல், நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். உலுல் ஃபதல் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம், உலுல் ஃபதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த உலுல் ஃபதல் அப்படின்னு சொன்னா தமிழ்ல அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிறப்பிற்குரியவர் அல்லது கண்ணியமானவர். ஃபதல் அப்படின்னு சொன்னா எக்ஸஸ் அர்த்தம், ஒன்றில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கவர் அப்படின்னு ஒன்று வேண்டாம் சொல்லிக்கலாம், எக்ஸ்ட்ராடினரி. ஒன்றில் அல்லது நம்மள்கிட்ட உள்ள காசில் நம்ம செலவுக்கு போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேர் ஃபதுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹினுடைய சட்டம் உண்டு, ஒருத்தர் ஒது செஞ்சுட்டு மீதி வச்சிருக்க தண்ணிக்கு அந்த ஃபதுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒது செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தில் மீதி தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபதுல், எக்ஸ்ட்ரா. இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஃபதுல் அப்படின்னு சொல்றதுக்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் போது அல்லாஹ் உங்களுக்கு பொருள் ரீதியான, உலக ரீதியான வளத்தை தந்திருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தமே கிடையாதுன்னு சில இமாம்கள் கடுமையா மறுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அடுத்து ஒஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், அது பொருளாதார ரீதியான, உலக ரீதியான, இதுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, இது முழுக்க முழுக்க தீனுடைய விஷயத்தில் அல்லாஹுவினுடைய பார்வையில் அபூபக்கர் யார், அல்லாஹ்வினுடைய பார்வையில் அபூபக்கர்னா யாரு அப்படிங்கறத இந்த ஃபதுல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ரெண்டாவது, ஒரு பத்து பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு போட்டி நடக்குது, நம்ம சொல்லுவோம் இதுல இந்த 10 பேர்ல இவர் நல்லா செஞ்சாருங்க, ஹி இஸ் குட், அது முதலாவது வந்தார். அப்புறம் அந்த மாதிரி ஒரு 10 பேரை சேர்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு போட்டி வச்சு அவன் குட், அப்புறம் பெட்டர் அப்படின்னு சொல்றோம், அடுத்த லெவலுக்கு போறோம். அடுத்து மூணாவது அதே மாதிரி உள்ள ஆளுகளையா ஒரு 5 பேரை சேர்த்து ஹி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு எல்லாம் பெஸ்ட தாண்டிட்டான், எக்ஸலன்சி அப்படிங்கிறான், ஹி இஸ் எக்ஸலன்ட், அவன் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், கடி எல்லாத்தையும் தாண்டிய. அதாவது யார் கூட போட்டிகளே இருக்காதோ அவருக்கு பேர் தான் ஃபதல். அல்லாஹ் சொல்றான், என் பார்வையில் படைப்பினங்களில் நபிக்கு அடுத்து உயர்வான ஒரு ஸ்தானம் உண்டு என்று சொன்னால் ஃபதல். என்ன வார்த்தை, இதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு நமக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி எவ்வளவு தெரியும், எவ்வளவு தெரியும். இமாம்கள் சொல்லுவார்கள், அல்லிமு அல்லம்னா அல்லம்னா தாரீக அபூபக்கர் தாரீக அபி பக்கர் வ உமர் கமா அல்லம்னா சூரத் அல் குர்ஆன். எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் அபூபக்கரை பற்றியும் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றியும் குர்ஆன்ல உள்ள சூராவை சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் சொல்லிக் கொடுப்போம். குர்ஆன்ல உள்ள சூராவை எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க எப்படி சொல்லிக் கொடுப்போமோ அது மாதிரி இந்த அபூபக்கர் அப்படின்னா யாருன்னு நாங்க சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், என்னுடைய பார்வையில் அஹ்லே சுன்னா ஜமாஅவினுடைய அகீதாவும் இதுதான். அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய முழுமையான அந்த கொள்கையினுடைய அகீதா என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானாருக்கு அடுத்து இந்த சமூகத்தில் மிகச்சிறந்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன்னு கேட்டா குர்ஆன் சொல்லுகிறது, வேற யாருக்கும் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. ரெண்டாவது இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா இன்னொரு வகையில் பார்த்தா அபூபக்கர் அவர்களை சரிபடுத்துவதற்காக வேண்டி சொல்லுகிறான். இது உங்களை மன்னிக்க வேணாமான்னு கேட்கிறான். அந்த நேரத்தில் சொல்ற வார்த்தை, யூ ஆர் சோ பெஸ்ட் வாட் யூ ஆர் டூயிங், எப்படி கேட்கிறான் பார்த்தீங்களா, என்னுடைய பார்வையில் யூ ஆர் வெரி ஹை, வாட் யூ ஆர் டூயிங், ஏ சிம்பிள் க்வெஸ்சன். ரெண்டாவது உலக ரீதியான பொருளாதார ரீதியான செல்வம் கொடுக்கப்பட்டவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போதே கிட்டத்தட்ட 50,000 திருகங்கள் அவர் இடத்துல இருந்தது. இஸ்லாத்துக்கு வருகிற போது 50,000 திருகம், ஹிஜ்ரத்துக்கு போகும்போது 5,000 திரகம் தான் இருந்துச்சு. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது வெறும் 5,000 திரகம் தான் இருந்துச்சு. எல்லாவற்றையும் பெருமானாருடைய காலையிடியில் கொண்டு போய் குமித்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. வரலாறு சொல்லுகிற உண்மை, அப்படி ஒரு கல்கு அப்படி ஒரு இது கிடையாது. ஏம்னா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தில் அந்த வரலாறு அழகாக எழுதுவாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் புத்தி பேதலித்து விட்டேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, ஐ எம் இன் த எட்ஜ். நான் சொன்ன வார்த்தை இதுதான், கத்தி யாராவது ரசூல்லா இறந்துட்டான்னு சொன்னாங்கன்னா கழுத்தை வெட்டி போடுவேன்னு. என்ன அவங்க தான் நிலைமையில் இல்லை, இன்னைக்கே நம்மளுக்கு ரசூல்லாவினுடைய அந்த இறப்பு செய்தியை பேச முடியாத யோசிக்க முடியாத ஒரு செய்தி. கூடே இருந்த சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, எந்த சஹாபிக்கும் எதுவுமே விளங்கல. அந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ண ஒரே ரூஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா தான். உள்ள போனாங்க, பெருமானாரை முத்தம் போட்டாங்க, தூக்கிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மட்டும்தான் ஹை, மற்ற எல்லாரும் ஒரு நாள் இறந்து போவார்கள். பெருமானாரே நீங்கள் அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று போயிருக்கிறீர்கள் அப்படின்னு அழகா ஒரு உபதேசத்தை பேசி தன்னுடைய அந்த ஆளுமையை அந்த ஆளுமை பண்பை நிலை நிறுத்தியவர்கள் அந்த சஹாபாக்கள் அந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தவங்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவ்வளவு பெரிய ஆளுமை, அதை நினைச்சு நினைச்சு பின்னாடி உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல, நான் எல்லாரையும் கொன்றுவேன். ஆனால் அபூபக்கர் அல்லாஹ் கொடுத்த பெரிய நாமத், என்னை வழிபடுத்தினார், என்னை முறைப்படுத்தினார். வெளியிருந்து பார்த்தா அபூபக்கர் அவர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட தன்னுடைய உடலால் இதால் கொஞ்சம் குறைஞ்சவங்களாக தெரியலாம், ஆனால் எல்லாவற்றையும் விட மேல்மையானவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கோம். அதில் இந்த ஃபதல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை குறிப்பாக அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மட்டும் காயின் பண்ணி பேசக்கூடிய ஒரு வார்த்தை, வேற யாருக்கும் வரல. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் நாம் சொல்லணும், வர்ற ஜமாதுல் ஆஹிர் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு அபூபக்கர் அவர்கள் இறந்தனர். இன்னையிலிருந்து இன்னைக்கு 18 ஜமாதுல் ஆஹிர், இன்னும் ஒரு 2 நாளில் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு நாள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நாளில் அல்லாஹு தஆலா மிக செட்டப்பா இந்த ஆயத்தை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கான். நீ அபூபக்கர்னா யாருன்னு விளங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு 4 திருமணங்கள், அதன் மூலமாக 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அவங்களை பத்தி நம்ம படிச்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் மனைவி குத்தைலா, இரண்டாவது மனைவி உம்மு ரூமான். உலகத்திலேயே யாராவது கன்னி பெண்ணை, சுவனத்தினுடைய பெண்ணை ஆசைப்பட்டா, பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் உம்மு ரூமானை பாருங்கள் அப்படின்னு பெருமானார் தன்னுடைய வாயால் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பெண்மணி தான் அன்னை ஆயிஷாவினுடைய தாயார், உம்மு ரூமான். இது அஸ்மா பின் துமைஸ் என்று சொல்லக்கூடிய மூணாவது மனைவி, நாலாவது மனைவி. இப்படி 4 மனைவியின் மூலமாக அல்லாஹு தஆலா 6 குழந்தைகளை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா கொடுத்தான். இன்னைக்கு அந்த செய்தியை இந்த இடத்துல அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருப்பதன் மூலமாக சில செய்திகளை மட்டும் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவங்கள குறித்தான நம்முடைய படிப்புகள். ஏன்னா நான் போன வாரம் சொன்னேன், நமக்கு பெருமாள், அதாவது சஹாபாக்களை குறித்து ஒரு சைடு மட்டும் தெரியுது, அவங்களுடைய அவங்க கொடுத்த அந்த அறிவு செயல்கள் இது மட்டும் தெரியுது. அவங்களுடைய ரெண்டாவது செய்தி தஸ்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னைத்தானே அவர்கள் பரிசுத்தப்படுத்தியது, அதற்கென்று அவர்கள் ஒதுக்கிய நேரங்கள், அவர்கள் ஓதிய அவுராதுகள், வருது என்று சொல்லி தனியாக மனாக்கிபுகள் என்று தனி சப்ஜெக்டே உண்டு. எல்லா நபிமார்களுக்கும் எல்லா சஹாபாக்களுக்கும் தனித்தனி பகுதி, தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு பெரிய பகுதியை ஆக்கி வைத்திருந்தார்கள். இந்த சமூகம் அவற்றை உள்வாங்க வேண்டும், உள்ளெடுக்க வேண்டும். அதுதான் நாம வந்து பெருமானாருடைய பாதையில் பயணிக்கிறோம், அந்த சஹாபாக்களை உள்வாங்குகிறோம். இரண்டாவது, இஸ்லாம் என்பது ஒரு ட்ரை மார்க்கம் அல்ல, அது ஒரு, அதனாலதான் சொல்லுவாங்க திக்ர் அப்படிங்கிறது ஒரு பசுமையான நினைவு, மறந்து போனதை மீட்டி எடுக்கக்கூடிய நினைவு. அதுக்கு பேர் தான் திக்கர். திக்கர்னா உடனே தஸ்பியை தூக்கிட்டு இவர் இங்க போன்ல பேசிட்டே சுபானல்லாஹ் சுபானல்லாஹ் நிறைய பேருமா இங்க வியாபாரம் பண்ணிட்டு அப்படி எல்லாம் சும்மா, அது கேலி கூத்தான விஷயங்கள் எல்லாம் இல்ல. ஒருமுகப்படுத்தப்பட்டு, சிந்தனை ஒருமுகப்படுத்தப்பட்டு, 5 நிமிஷங்க தொழுகைக்கு பின்னாடி ஆயத்தில் குர்சியை ஓதுனா உங்களுக்கு இந்த நன்மன் பெருமானார் சொன்னாங்க, அதை நான் டெய்லி செய்வேன். அதுக்கு நன்மை இப்படி எதையெல்லாம் காலை மாலை இதை ஓதுங்கள் பெருமானார் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் நான் செய்வேன். இப்படி ஒருத்தர் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால், பாவத்தை விட்டு தன்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால், அதுதான் தஸ்கியத், அதுதான் முறை. இப்ப இந்த ஆயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி சில செய்திகளை மட்டும் இந்த இடத்துல, இந்த ஆயத்தின் ஊடாக நாம் இதை படித்ததின் காரணமாக அந்த செய்தியை நம்ம படிச்சுக்கொள்வோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தியை இதை படிப்பதற்கு முன் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன், எல்லா மனுஷனுக்குமே திடீர்னு ஒரு ஆசை வரும், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஓதுறேன், எல்லாமே செய்யறேன், அல்லாஹ்வினுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கேன், விடாம 5 தொழுகிறேன் சார், நோன்பு வைக்கிறேன், திக்ர் செய்யறேன், ஜக்காத் எல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் செய்யறேன், ஆனால் அல்லாஹ் என்னை பற்றி எப்படி யோசித்திருக்கிறான்? இத பெருமானார் சொன்னாங்க, அழகா பெருமானார் கேட்கிறாங்க, மண் அறாத எவன் ஒருவன் விரும்புகிறானோ, அறிவ புரிந்து கொள்வதற்கு, மலஹு இந்தல்லா அல்லாஹுவினிடத்திலே, வாட் இஸ் ஹிஸ் ஸ்டேட்டஸ் இந்தல்லா, அல்லாஹுவினிடத்தில் இவன் ஸ்டேட்டஸ் என்ன? ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறான், நான் அல்லாஹ் என்ன எப்படி நினைச்சு வச்சிருக்கான் சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, ஃபல்யந்துர் ஃபல்யந்துர் மா லில்லாஹி இந்த, அல்லாஹுக்கு என்று வருகிற அந்த செய்தியை இவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை போன்று அல்லாஹ் அவனை பற்றி நடந்து கொள்வான். என்னை பத்தி அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான்? நான் அல்லாஹுவினுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? அவர் வந்து இவரை, நீங்க ரொம்ப பரிசுத்தங்க, நீங்க 100 நீங்க அக்மார்க் அப்படின்னு இன்னொருத்தர் சர்டிபிகேட் கொடுக்கறதெல்லாம் இல்ல, வேல்யூ யுவர் செல்ஃப். அல்லாஹுவினுடைய செய்தி என்று வந்தால் ஹவ் ஐ ரியாக்ட், அந்த விஷயத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்? ஏதோ போகுது, நடந்தது நடக்குது, விளங்காம போகுது, அப்படி இல்ல. என் பிரியம் அல்லாஹ் என்று வந்து விட்டால் நான் எப்படி நடக்கிறேனோ அல்லாஹ் என் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துவான். இதுக்கு நேரடியான உதாரணம் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, இந்த ஹதீஸுக்கு, இது ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கு நேரடியான உதாரணம் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுடைய காலத்தில். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பெருமானாருக்கு அடுத்த லெவல்ல அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவங்களை கொண்டு போய் அந்த ரூஹு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படி அடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது செய்திகள் உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு. என்ன உண்டு? புகாரியில ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, குன்னா நுஹையிரு பைன الناس في زمن النبي صلى الله عليه وسلم, பெருமானாருடைய காலத்துல நாங்க மனிதர்களை கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தோம், நாங்க கிளாசிபிகேஷன் பண்ணி வச்சிருந்தோம், பிரிச்சு வச்சிருந்தோம். நுஹையிர் அப்படின்னு சொன்னா இவரை விட இவர் சிறந்தவர், இவரை விட இவர் கொஞ்சம் சிறந்தவர், இவர் இத நாங்க பெருமானார் காலத்திலேயே செஞ்சோம். في زمن النبي فنخير ابا بكر ثم عمر ثم عثمان, எங்களுடைய அந்த எவாலுவேஷன்ல மிக ஃபர்ஸ்ட் வர்ற ஆளு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, மிக சிறந்த மனிதராக நாங்கள் கருதிய அபூபக்கர் ரழியல்லாஹு, அடுத்ததாக நாங்கள் கருதியது உமர் ரழியல்லாஹு தஆலா, அதற்கு அடுத்ததாக நாங்கள் கருதியது உஸ்மான் ரழியல்லாஹு. இந்த ஹதீஸ் புகாரில வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, குன்னா ஃபி ஜமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா நஅதிலு அபூபக்கரின் பி அபி பக்கரின் அஹதன், பெருமானார் வாழுகிற காலத்திலேயே நாங்கள் பெருமா அபூபக்கர் அவர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இணையாக நாங்கள் இன்னொருவரை பார்க்க மாட்டோம், அவர் மிகச் சிறந்தவர் என்று எண்ணுவோம். இது பெருமானாருக்கு தெரியும், ஆனால் இதை விட்டு பெருமானார் எங்களை தடுக்கவில்லை. செய்தி வழங்கினாங்க, இதுதான் மனாக்கிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹதீஸினுடைய கிதாபுகளில், மனாக்கிபு சஹாபா என்று எழுதுவார்கள் their status. அப்ப அந்த காலத்துல இந்த ஹதீஸும் புகாரில தான் வந்திருக்கு. சொல்லிட்டு சொல்றாங்க, யாரையும் நாங்கள் அவரோடு பெருமானாருக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இணையாக நாங்கள் பார்ப்போம். சும்மா உமர், அடுத்து உமர் ரழியல்லாஹு தான், சும்மா உஸ்மான், அடுத்து உஸ்மான் ரழியல்லாஹு, நத்ருக்கு அஸ்ஹாபன் நபி லா நுஃபாதிலு பைனஹும், இந்த மூன்று பேருக்கு அடுத்து உமர் ரழியல்லாஹு தஆலா உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து நாங்கள் யாரையும் ஏற்ற இரக்கமாக பார்க்க மாட்டோம், எல்லா சஹாபாக்களும் சீப்பினுடைய முனையை போன்றவர்கள். இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸ, மேல உள்ள ஹதீஸும் இரண்டாவது ஹதீஸும் புகாரி தன்னுடைய கிதாபில் சஹீஹான ஹதீஸுகள் என்று பதிவு செய்து இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் இன்னைக்கு விளங்கணும், இன்னைக்கும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா யார், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, சாமானியமான நிலை அல்ல. ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சின்ன டிஸ்பியூட், உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சின்ன வாய் தகராறு ஆயிடுச்சு. அதுல அந்த தகராறுக்கு காரணம் அல்லது ஒரு செய்தியை சொன்னது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, ரெண்டு பேருக்கும் சண்டை. சும்மா நமக்குள்ள வருமில்ல, இது எல்லாமே அவங்க காலத்துல நடந்திருக்கு. இவங்க நம்ம நினைச்சுக்க கூடாது, இவங்க எல்லாம் அவுளியானா அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க, சும்மா சும்மாலான்னு தட்டை ஊட்டி விட்டாங்க கொண்டு போய், அப்படிலாம் கிடையாது. டெய்லியில் ஒரு டீன் வாழ்க்கையில ஹிலாபத்து ஆரம்பிச்ச முதல் நாள் எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, சாபாக்கள்லாம் சேர்ந்துக்காங்க. இங்க ஹிலாபத்து பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு, இங்க வந்து சதக்கா பொருள் வரும், ஜக்காத்து பொருள் வரும், சண்டை வரும், ரெண்டு கணவன் மனைவி பிரச்சனை வரும், அவ்வளவுக்கும் தீர்வு சொல்லணும், ஜக்காத்த பிரிக்கணும், இவ்வளவு வேலை இருக்கு, நீங்க பாட்டுக்கு இறங்கி நடந்தா நான் என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க, என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன். அப்படின்னா எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து உமர் ரழியல்லாஹு தஆலா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, பைத்துல் மால் முஸ்லிமீன்ல இருந்து இவங்களுக்கு காசு எடுத்து கொடுங்க, ரெண்டு திர்ஹம். கடைசியாக இறக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தன்னுடைய மகளை கூப்பிட்டு, அம்மா என்னுடைய பொருள் எவ்வளவு காசு இருக்கோ அதை நான் வாங்கினதை திருப்பி அங்க கொடுத்துருந்தான். வாட் எ கிரேட் சோல், நான் இதுவரையும் அந்த இதுல இருந்து எவ்வளவு காசு எடுத்தனோ அதை திருப்பி கொடுத்துருங்க, அந்த காசை அது முஸ்லிம்களுடைய பொது சொத்திலிருந்து சேர வேண்டியது, நான் அந்த பொறுப்பில் இருந்ததுனால எடுத்த இன்னைக்கு திருப்பி கொடுத்துருங்க. அன்னை ஆயிஷாவின் இடத்துல போடப்பட்ட கட்டளை அது. அப்ப ரெண்டு பேருக்கும் டிஸ்பியூட்டு, இதுல கொஞ்சம் வார்த்தைகளை விட்ட உடனே அது பேசினது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தான், உடனே கோச்சுக்கிட்டு எந்திரிச்சு உமர் ரழியல்லாஹு தஆலா பிரிட்டன் வீட்டுக்கு போயிட்டாங்க. இது சித்தீக் அல்லவா, சித்தீக்கினுடைய மக்காம் நபி நுபுவத்துக்கு அடுத்த மக்காம் அல்லவா, மனசு கேட்கல, உடனே பின்னாடியே எந்திரிச்சு ஓடுறாங்க, ஓடி அவங்க வீட்டில் ஏறுறாங்க. பின்னாடியே போய் நின்று அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சுக்குங்க, நான் அவங்கள்ட்ட தப்பாக பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட, உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தப்பாக பேசிட்டேன் அல்லாஹ்வுக்குன்னு மன்னிச்சுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயற்கையிலே ரோஷமும் கோபமும் உள்ள அந்த உமர் என்ன செஞ்சாங்கன்னா, கதவை திறந்து டப்புன்னு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. ஹதீஸ்ல இப்படி வருது, வபரப பபஹு அலா வஜ்ஹி, அவருடைய முகத்துக்கு நேராக கதவை அடித்தார், கதவை மூடிட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே அந்த உள்ளம் தாங்கிக்க முடியல, அபூபக்கர் அவர்களுக்கு பொறுக்க முடியல, என்னடா மன்னிக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேரம் மஸ்ஜிது நபிக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க சில சஹாபாக்களோடு, அதுல உட்கார்ந்திருந்த சஹாபி தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். வந்த உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த கோபம்லாம் அடங்கிருச்சு, அந்த ஷார்ட் டெம்பர் உமர் கோபம்லாம் அடங்கிருச்சு. இப்போ தோணுது, என்னடா அவ்வளோ பெரிய மனுஷன் அபூபக்கர் வந்து நான் பாட்டுக்கு மன்னிக்க மாட்டேன்ட்டு இப்படி கதவை அடைச்சிட்டேனே, இது எவ்வளோ பெரிய குற்றமாயிரும் அப்படின்னு உடனே கதவை திறந்துக்கிட்டு நேர அபூபக்கர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டை நோக்கி ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா காணும் ஆளை இல்லைங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாருக்கு வர்றாங்க. இங்கே மதீனா மக்காவினுடைய மதீனாவினுடைய பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. பெருமானார் உட்காந்துருக்காங்க, சஹாபாக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, உமர் ரதி அல்லாஹு தஆலா வந்து சொல்கிறாங்க, இதே மாதிரி எனக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் கொஞ்சம் சண்டையாயிடுச்சு, நான் கோச்சிக்கிட்டு போயிட்டேன், வந்து அபூபக்கர் மன்னிப்பு கேட்டாங்க, நான் வந்து அவங்கள மன்னிக்கலை, கதவை சாத்திட்டேன், அதனால் அபூபக்கர் இங்கே வந்துட்டாங்க, யாரை சொல்ல நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸில் வருது, பெருமானார் அவர்களுடைய முகம் அப்படி மாறிடுச்சு, கடும் கோபம் வந்து விட்டது. உடனே முதுகுல திரும்பி அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு முதுகு மேலே கையை வச்சுட்டு சொன்னாங்க, என்னுடைய இந்த நபர் இந்த நண்பரை கோபப்படுத்தியவது யார், எல்லாம் எந்திரிங்க கொஞ்சம் வெளியே போங்க, என்னையும் என் நண்பனையும் தனியாக விடு. இந்த வார்த்தையை பெருமானார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாங்களே ஒரு மாறி ஆகிட்டோம், நாங்கள் எந்திரிச்சு வெளியே போயிட்டோம், நாங்கள் எந்திரிக்கிறோம், என்னையும் என்னுடைய நண்பரையும் தனியாக விடுங்கள், இந்த ஆத்மாவை யார் கோபப்படுத்தியது சொல்லிட்டு சொன்னாங்க. நான் முதல் முதலாக இந்த ஈமான் போது நான் உங்களிடத்திலே சொன்னேன், நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்தீர்கள், இவர் மட்டும்தான் என்னை உண்மைப்படுத்தினார். என்ன வார்த்தையா இருக்கு, இதே வார்த்தையை தான் ஹதீஜாவினுடைய விஷயத்துல பெருமானர் சொன்னாங்க. இந்த உலகமே பொய்ப்பித்த போது நான் கொண்டு வந்த ஏகத்துவத்தை ஏற்ற ஒரு காரணத்தினால் என்றைக்கு இருந்தாலும் அந்த ஹதீஜாவிற்கு கொடுக்கிற மரியாதையை அவர் தோழிகளுக்கு கொடுப்பேன், அவர்கள் வாழுகிறவரை கொடுப்பேன். ஆயிஷாவே நீ கேட்க முடியாதுன்னு, நாங்க ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பொறுமையா இருங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுமைப்படுத்தினார்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன உறவாக இருந்திருக்கும், நான் இவரை தோழராக ஹலீலாக தேர்ந்தெடுத்திருப்பேன், ஆனால் இவர் என்னுடைய சகோதரரும் என்னுடைய சஹாபி என்னுடைய தோழரும், அவர்கள் ஹலீல் என்பதற்கு உற்ற நண்பன் என்ற அர்த்தம். அந்த ஹதீஸ்ல வருது, இவரை நான் தோழராக தேர்ந்தெடுத்திருப்பேன், ஆனால் இவர் என்னுடைய சகோதரர், இன்னும் என்னுடைய சஹாபி, என்னுடைய தோழர், காம்ரேட், அல்லாஹ் என்னை தோழனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான்னு ஹதீஸ்ல சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல இது போன்ற பல்வேறு சம்பவங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்திலேயே அவர்களுடைய அந்த மக்காமை நமக்கு விளக்கி கொடுத்தார்கள். ஹதீஸ்ல வருது, இன்னொரு ஹதீஸ்ல, உஹத்தினுடைய போர் நேரத்திலே பெருமானார் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் உபர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் அந்த மலையில ஏறினாங்க, உஹது மலையில. அப்ப இந்த ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேள்வோம், ஃபரஜஃப பிஹிம், அந்த மலை அடிச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்பித் உஹத், அந்த உஹது மலையை பார்த்து பேசினாங்க, நீ அமைதியாக இரு, ஃபஇன்னமா அலைக்க நபியுன் வ சித்தீக்கும் வ ஷஹீதான், உன்னின் மீது ஒரு நபி நிற்கிறார், ஒரு சித்தீக் நிற்கிறார், ரெண்டு ஷஹீதுகள் நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனிதமான வாயினால் அந்த தோழருக்கு சித்தீக் என்ற பெயரை கொடுத்தார்கள், உண்மையாளர், சித்தீக் என்ற பெயரை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்னும் சில இடங்கள்ல வருது, அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், நிறைய ஆயத்துகளிலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மையமாக வைத்து ஆயத்துகள் இறங்கி இருக்கு. ஒரு ஆயத்து வருது, வல்லதீன யூதுனமா அத்வ குலூபுஹும் வஜில அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன் உலாயிக யுசாரிஊன ஃபில் அகைராத் வஹும் லஹா சாபிகூன். வல்லதீன யூதுனமா அத்வ, தங்களால் இயன்றதை எவர்கள் கொடுக்கிறார்களோ, தூணமா அர்த்தம் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எவர்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், ஒகுலூபுகும் வஜில, ஆனால் அவர்களுடைய இதயமோ பயந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் நம்மளை ஏத்துக்குவானா ஏத்துக்குவானா என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவர்கள் இறைவன் பக்கம் திரும்புவார்கள் என்ற இந்த ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்தை கேள்விப்பட்டு இந்த ஆயத்தை படிச்சுட்டு ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அஹுவ ரஜுலுன் யஸ்னி வ யஷ்ரிக் வ யஷ்ரிபுல் ஹம்ர் வ யுகாலிஃப், யா ரசூலல்லாஹ், ஒருத்தன் கொடுத்துட்டு அல்லாஹ்வை பயந்துகிட்டே இருப்பான்னு வருதே, இவன் தவறிழைக்க கூடிய மனிதனா, அல்லாஹ் சொன்ன பாவத்தை செஞ்சுட்டு ஜினா செய்யறான், குடிக்கிறான், அதே போன்று திருடுறான், இதே போன்று அல்லாஹுக்கு மாற்றமாவே செய்யறான், ஆனாலும் தான தர்மம் செய்யறான், அவனுக்கு மனசுல ஒரு பயம் இருக்கு, இந்த மாதிரி மனிதனை பத்தியா இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், கொடுக்கறான் பயப்படுறான்னு அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால லா யா இப்னத் சித்தீக், சித்தீக்கினுடைய மகளே அது அல்ல அங்க செய்தி, வலாக்கின்னஹு ரஜுல் யஸூம் வ யதஸத்தகு வ யகாஃபு இல்லா அன் யக்பல மின். இது யாரை பத்தி தெரியுமா இந்த ஆயத்து பேசுது? ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், சதக்கா செய்கிறார், அல்லாஹுவை ஒவ்வொரு கட்டத்திலும் பயப்படுகிறார். இவ்வளவு செஞ்சுட்டு நான் செஞ்ச இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்குவானான்னு ஒருத்தர் பயப்படுறார். ஒட்டு மொத்த முஃபஸ்ஸிர்களும் இந்த கருத்துக்கு, இது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பத்தி மட்டும்தான் பேசுதுங்கிறாங்க, ஒட்டு மொத்த முஃபஸ்ஸிர்களும் சதக்கா செஞ்சுக்கிட்டே தன்னுடைய மனதிலே பயந்து கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ் இதை ஏத்துக்குவானா, எவ்வளவு பெரிய மனோன் இல்லையா அது. இன்னைக்கு 10 ரூபாயை வாளியில போட்ட உடனே மனசு மாறிடுது, அல்லாவுக்கு ஏதோ நம்ம காசு கொடுத்துட்டா மாதிரி. இந்த ஜும்மா வாளியில அந்த வர அந்த நோட்டும் கூட கசங்கி பல தான் எடுத்துரு, எவனாவது புது காசு எடுத்துட்டு வந்து ஒரு வேலும் போட மாட்டேங்கிறான். உண்மையே நம்முடைய நிலைமைகளை கொடுக்கும் போதே பயந்துகிட்டே தான் கொடுக்குறான். என்னைக்கு ஜகாத்துகளை முறையாக கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அல்லாஹ் நம்முடைய டாக்ஸ்ல இல்ல எல்லாத்துலயும் நமக்கு பறக்க செய்வான். அப்ப வெறுத்து கொண்டே கொடுப்பதல்ல, இத அழகாக படம்பிடித்து காட்டுகிறார்கள். அடுத்து அஃதலு மின சாதிக், சித்தீக் அப்படிங்கக்கூடிய தரஜா இருக்கிறதே இது மிக உயர்வான ஒரு தரஜா. மன்கான அக்மலு ஃபீ தாலிக் ஃபஹுவல் அஃதல், யார் இதிலே முழுமை பெற்றிருக்கிறார்களோ அவருக்கு பேர் தான் சித்தீக்னு சொல்லப்படும், முழுமையானவர். பெருமானாருக்கு ஒரு அடுத்த ரூஹ், அதற்கு பேர் தான் சித்தீக் என்று சொல்லப்படும். அதே மாதிரி அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யார் தெரியுமா? ஹுவ அவ்வலு மன் ஆமன பி ரசூலில்லா, பெருமானாரை கொண்டு முதலில் ஈமான் கொண்டவர் அபூபக்கர் தான். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இஜ்மா என்று சொல்லக்கூடிய கருத்து, ஆண்களில் முதலில் ஈமான் கொண்டவர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, பெண்களில் முதலில் ஈமான் கொண்டவர் கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, மூன்றாவது சிறுவர்களில் முதலில் ஈமான் கொண்டவர் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நான்காவது அடிமைகளில் முதலில் ஈமான் கொண்டவர்கள் ஜெயித் பின் ஹாரிதா. இந்த நாலு பேர் தான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அப்படிங்கிறது இஜ்மாவினுடைய கருத்து. இப்ப முதல் முதலில் ஈமான் கொண்ட பாக்கியம் பெற்றவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அடுத்து அது மாதிரி அது மட்டுமா அப்படின்னா, இஸ்லாத்துக்காக வேண்டி முத முதலிலே தடுப்பை அல்லது இஸ்லாத்தை எத்தி வைக்கிற பணியை செய்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதீஸ்களிலே வருகிறது, உக்பத் இப்னு அபி முஹைத் என்று சொல்லுகிற ஒருவர் பெருமானார் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது பின்னாடியால வந்து அந்த தன்னுடைய துண்டை போட்டு கழுத்துல முருகனாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை தடுமாறிட்டாங்க பின்னாடியில இருந்து இழுக்கும் போது. அப்ப அங்கிருந்து வந்து அவரை அப்புறப்படுத்தி தன்னுடைய கைகளாலும் தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸால அவரை தள்ளி எடுத்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. முத முதலாக இஸ்லாத்துக்காக வேண்டி அடுத்தவர்களை வந்து தடுத்தவர்கள், பெருமானாருக்கு ஏற்படுகிற அந்த சிரமத்தை தடுத்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு மிகப்பெரிய பாக்கியவான். அந்த சம்பவம் நடக்கிற போது அவங்க சொன்னாங்களா, ஒரு மனுஷன் அல்லான்னு கொள்ள துணிந்து விட்டீர்களா? நம்ம யாசின்ல ஓதும் போது அந்த செய்தியை பார்த்தோம், யாசின்ல எவரு ஒருவர் ஈமானை மறைத்து வைத்திருந்தாரோ ஊருக்கு கடைசியிலிருந்து ஓடியாந்தார, அவர் சொன்னார் அந்த நபிமார்களை பார்த்து, அத்தக்துலூன் அரஜுலன் ஐ யகூல ரப்பியல்ல, ஒருத்தன் அல்லான்னு சொல்றதுக்காக வேண்டி கொல்ல போறீங்களாடா அப்படின்னு கேட்டார்னு. அதே வார்த்தையே பெருமா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த உக்பத் இப்னு அபி முஹைத் போட்டு திருக்குகிற போது அந்த வார்த்தையை கேட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எந்திரிச்சு கேட்டாங்க, உன்ஷிதுக பில்ல முஃமினு ஆலி ஃபிரௌன் கைரன் அம் அபி பக்கர், அந்த ஆளு ஃபிரௌனுடைய கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரே, அவர் சிறந்தவரா அபூபக்கர் சிறந்தவரா, மக்களை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சக்கத்தல் கவும் எல்லாம் அமைதியா இருந்தாங்க. ஃபகால அலி, அப்ப அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி லஸாஅதன் மின் அபி பக்ரின் கைரும் மின்ஹு, இந்த அபூபக்கருடைய ஒரு மணி நேர வாழ்க்கை இருக்கிறதல்லவா அவரை விட 1000 மடங்கு சிறந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் ஈமானை மறைத்திருந்தார், இவர் ஈமான பப்ளிக் ஆகினார். ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அல்லாஹ் அக்பர். அப்புறம் அதே போன்று இந்த இஸ்லாத்தினுடைய அழைப்பு பிரச்சாரத்தில் பெருமானாரோடு தோள் கொடுத்து ஜலீலுல் கதரான சஹாபாக்கள் யாரை கொண்டு சுவனம் நற்செய்தி சொல்லப்பட்டதோ அந்த சஹாபாக்கள்லாம் இஸ்லாத்துக்கு அழைத்தவர்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு தலான், அபூபக்கர் அவர்களுடைய கையில ரதியல்லாஹு தலான்ஹு யார் யார் தெரியுமா, ஈமான் கொண்டா உஸ்மான் ரதியல்லாஹு தலான், பெருமானாருடைய மருமகன் உஸ்மான் அவர்கள் ஈமான் கொண்டது அபூபக்கர் ரதியல்லாஹு தலான்ஹு அவருடைய கையிலே, தல்ஹா ரதியல்லாஹு தலான்ஹு, ஜுபைர் ரதியல்லாஹு தலான்ஹு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அபு உபைதத் பின் ஜர்ரா, இவங்க எல்லாமே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இத்தனை பேரும் ஈமான் கொள்ள வைத்த பாக்கியம், இஸ்லாத்தை சொன்ன பாக்கியம் அபூபக்கர் அவர்களை மட்டுமே சாரும். அது ஒரு சாமானியமான ஒரு ரூஹ் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களா, இன்னமன் ஆமனன்னாஸ் அலா ஃபி ஸுஹ்பத்திஹி வதாதியதி, அதிகமான பெயர்கள் ஈமான் கொண்டதற்கு காரணம் அந்த அபூபக்கர் அவர்களுடைய தூய்மையான மனதினுடைய அழைப்பு பணியும் அவர்கள் செய்த உபகாரங்களும். பணத்தை கொடுத்தது வாரி வாரி கொடுத்திருக்கிறார்கள் காசு ரீதியாக. அப்படி கொடுத்ததின் மூலமாக எத்தனையோ பேரை அவர்கள் இஸ்லாத்திலே அழைத்தார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவ்வலு மன் பதல மலஹு லினஸ்ரில் இஸ்லாம் மா நஃபஅனி மாலுன் கத் மா நஃபஅனி மாலு அபூபக்கர், அபூபக்கர் அவர்களுடைய பொருள் எனக்கு பயன்பட்டதை போன்று இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் எவருடைய பொருளும் பயன்பட்டதில்லை. இதை கேட்ட உடனே பபக்கா அபூபக்கர், இதை பெருமானார் சொன்ன உடனே அவர் பொருளை கொண்டுதான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு எனக்கு முக்கியமாக நான் பயன்படுத்தி கொண்டேன் உடனே அபூபக்கர் அவர்கள் அழுதார்கள். கேட்டாங்க, வல் ஹன வ ஹல் அன வ மாலி இல்லா லக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என் உயிரும் என் பொருளும் உங்களுக்கு அல்லாத வேற எதுக்குன்னு கேட்டாரு. என்ன பிரியமாக இருந்திருக்கும், அப்படி ஒரு தோழமையை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து இருந்தார். இன்னும் அதைவிட ஹதீஸுகள் மேலே வருகிறது, மக்கான யக்தி ஃபீ மாலி அபி பக்ரின் கமா யக்தி ஃபீ மாலி நஃப்ஸி, பெருமானார் தாம் பாக்கெட்ல இருந்து செலவு செஞ்சா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி அந்த உரிமையோடு அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய பொருளிலிருந்து எடுத்து கொடுப்பார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அவங்க பொருளிலிருந்து எடுத்து தன் பொருளை போன்று. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், மா லா லா மாலி அஹதின் இந்தனா யதுன் இல்லா காஃபஅத்னா, யாராவது ஒரு உபகாரம் எனக்கு செய்திருந்தால் அந்த உபகாரத்தினுடைய பதிலை இந்த உலகத்திலே நான் செய்து முடித்து விட்டேன். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நான் பிரதி உபகாரம் என்னமாவது அவர்களுக்கு ஒன்றை கொடுத்து அவர்களுடைய உபகாரத்தை நான் முடித்து விட்டேன். மா ஹலா அபாபக்கரின், ஆனால் அபாபக்கருடைய உபகாரத்தை தவிர மீது எல்லா உபகாரத்தையும். கடைசி நேரத்தில் கேட்டாங்கன்னு வருது இல்லை, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது நான் தரணுமா, உங்களுக்கு ஏதாவது எனக்கு பாக்கி உண்டா அப்படின்னு பெருமானார் கேட்டாங்க. இந்த ஹதீஸ் முன்னாடியே சொன்னாங்க, எல்லாருடைய உபகாரத்தையும் நான் முடித்து விட்டேன் ஆனால் அபூபக்கருடைய உபகாரம் என் தலை மீது உள்ளது. ஃபஇன்னலஹு இந்தனா யதுன் யுகாஃபிஉல்லாஹு பிஹா யௌமல் கியாமா, இதனுடைய பகரத்தை அல்லாஹ் கியாமத்திலே தவிர வேறு அது நிரப்பம் பெறாது, நிரப்பம் பெறாது. யா அபூபக்கர், அது என்ன ரூஹ் அது. அது மட்டுமல்ல, அதிகமான பெயர்களை அவர்களுக்கு அத்தீக் என்ற ஒரு பெயர் உண்டு. அத்தீக் என்று சொன்னால் அடிமைகளை உரிமையிடக்கூடியவர் என்று ஒரு பெயர், அத்தீக் ரதியல்லாஹு தஆலா அபூபக்கருக்கு அத்தீக் என்று ஒரு பெயர். அவங்களுடைய ஏற்கனவே அசல் பெயர் அப்துல்லா பார்த்தோம், இப்ப அத்தீக் என்று சொன்னால் அதிகமான உரிமைகளை அடிமைகளை வாங்கி வாங்கி உரிமை விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதான் வேலையே. அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் செய்த பெரும் பங்கு அடிமைகளை உரிமையிடுவது, அத ஒரு டியூட்டியாவே செஞ்சாங்க. அப்படி உரிமை விடப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர்கள் மிகப்பெரிய ஜலீலுல் கதிர் சஹாபாக்கள் பிலால் ரதியல்லாஹு தஆலா. பிலால் ரதியல்லாஹு தஆலா அடிமை ஸ்தானத்தில் இருக்கும் போது அவர்களை வாங்கி அதற்கு போராடி வாங்கின உடனே உரிமை விட்டாங்க, நீங்கள் ஹுர் என்று சொன்னார்கள். இஸ்லாம் பார்த்த பெரிய பெரிய அந்த சீர்திருத்தங்களில் முதலாவது சீர்திருத்தம், மனிதனை மனிதன் அடிமையாக்குவது கூடாது. இது பெருமானார் பேச்சு 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அடிமை சாம்ராஜ்யமே உலகமாக இருந்த போது பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் பெருமானார், அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ஆணை மட்டுமல்ல பெண்களையும் வாங்கி உரிமை விட்டாங்க. ஆமிர் பின் ஃபுஹைரா இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஹிஜ்ரத்தில் ஒரு பெரிய பங்கை தனக்காக எடுத்துக்கொண்டவர் ஆமிர் பின் ஃபுஹைரா. அவர் அடிமையா இருந்தார், அவரை வாங்கி உரிமை விட்டது இவங்க தான். அடுத்து ஜின்னீரா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த பெண்மணியினுடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டது. இந்த அம்மா அம்மா கண் பார்வை இல்லாத ஒரு பெண்ணாக ஆகிவிட்டார். உடனே ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சு, பத்தியா நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட, எங்க சாமி குத்தம் உன்னை புடிச்சுக்குச்சு, உன்னை விடாது அப்படின்னு. அந்த அம்மா அல்லாஹ்ட்ட அழுதழுது கேட்டாங்க, யாருல்லா நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றதுனாலயே எனக்கு இப்படி ஒரு நிலைமை, என் இதய கண் திறந்து விட்டது, என் வெளிக்கண் மூடி விட்டதுன்னு அல்லாஹ் பார்வையை திரும்ப கொடுத்தான். வரலாறுல வருது. இந்த அடிமையை வாங்கி உரிமை விட்டவர்கள் ஜின்னீராவை, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா. அதே மாதிரி ஒரு அடிமை பெண்ணும் அவருடைய மகளும் ஒரு இடத்திலே சிக்கி மிக கடுமையான வேதனை பட்டுக் கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேரையும் வாங்கி அடிமை விட்டாங்க. கடைசியாக பனு முஅம்மில் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய ஒரு அடிமை பெண், அவரையும் வாங்கி விட்டு. இது வந்து லிஸ்ட். இது இல்லாம இது மாதிரி எத்தனையோ பேரை உரிமை விட்டாங்க. ஆயத்துல வருது இதை குறித்து அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், சூரத்துல் லைல். நாம இதெல்லாம் படிச்சிருப்போம். இந்த சூராவை வஸயு ஜன்னபுல் அத்கா அல்லதி யூதி மலஹு யதஸக்க வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸ இல்ல இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா வல ஸௌஃப யர்பா. இந்த அஞ்சு ஆயத்துகளும் மொத்தமாக எல்லா இமாம்களுடைய கூற்றுப்படி அபூபக்கர் அவர்களை பற்றிய பேசி ஆயத். இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த நரக வேதனையிலிருந்து ஒரு அத்கா ஒரு முத்தகி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், அதை தடுத்துக் கொள்ளுவார். அல்லதி யூதி மலஹு யதஸக்கா, தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் அல்லாஹ்வின் கென்று வாரி வாரி வழங்குகிறார். அப்படி வழங்குவதனுடைய நோக்கம் சுத்தப்படுத்துவது. தஸக்கா நாம படிச்சோம்ல, தஸ்கியத் ஜக்காத். பொருளாதாரம் ஒரு மனிதனை எப்படி சுத்தப்படுத்தும், பொருளாதாரம் இப்படி சுத்தம், பொருளாதாரத்தை இட் இஸ் ஏ வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லுவான்ல, பொருளாதாரத்தை கொண்டு தன்னை சுத்தப்படுத்துகிற வேலை மிகப்பெரிய ஏரியால ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா மால் அப்படின்னு பேர் வச்சதே மா எமீலு இலைஹி நஸ் மா மால இலன்னஸ், எது மக்களினுடைய இதயத்துக்கு நெருக்கமாக ஆகிவிடும் அல்லது எதன் பக்கம் மனிதன் சாய்கிறானோ அதுக்கு பேர் தான் மால். அரபியில மால் அப்படின்னு சொன்னா ஃபைனான்ஸ் அர்த்தம், மாலி, இதயம் சாய்கிற ஒரு பொருள். அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான், அல்லதி யூதி மாலஹு யதஸக்கா, தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய பாதையில வாரி வாரி கொடுத்தார். வமலி அஹதின் இன்தஹு மின் நஅமத்தின் துஜுஸ, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, அவர் கொடுத்தது எல்லாமே யாராவது ஒருத்தர் செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரமாக. நம்ம எப்படி கொடுப்போம், நீ கொடுத்தா நான் தருவேன், நீ பேசினா நானும் பேசுவேன், நீ சொன்னா நானும் செய்வேன். இவன் உமர் அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, லைசல் வாசிலுபில் முகாஃபி, லைசல் வாசிலுபில் முகாஃபி. சொந்த பந்தங்களை பேணுபவர் என்பவர் அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நடப்பவர்கள் அல்ல. நீ சோறு கொடுத்தா நானும் சோறு கொடுத்துவேன், நீ சலாம் சொன்னா நானும் சலாம் சொல்லுவேன், நீ வந்தா நானும் வருவேன். சில பேர் என்ன, நான் ஒரு தடவை வந்துட்டேன்ல, நீ ஒரு தடவை கூட வரல, கணக்கு வச்சு நான் ரெண்டு தடவை வந்துட்டேன், நான் மூணு தடவை சோறு கொடுத்து விட்டுருக்கேன், நான் வந்து மொய் எழுதியிருக்கேன் வீட்டுக்கு, நீ ஏன் எழுதலை, ஒருத்தன் இடையில பேப்பரில் போட்டிருந்தான்ல, எனக்கு ஒரே பையன், இப்போது தான் அவனுக்கு கல்யாணம், இனிமேல் அவனுக்கு கல்யாணம் நடக்காது, நான் பல பேருக்கு மொய் எழுதியிருக்கிறேன், இதில் கொண்டு வந்து எல்லா பையனும் வச்சுட்டு போயிருன்னு எழுதியிருக்கான். இது தெளிவா, இதை விட்டு அடுத்து பொண்ணுக்கு காது கொடுத்தா கல்யாணம் பண்ணால் குழந்தை ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்துருக்கடான்னு அப்புறம் போய் ஒரு பத்திரிகைக்காரன் அவன்கிட்ட பேட்டி எடுக்கிறான், எல்லா பையனும் கொண்டு வந்து தந்தானா, நம்ம ஆளுக்கு பாருங்க எவ்வளோ விவரமா அவன் சொல்றான், கொடுக்கல பாதி பேர் கொண்டு வந்து தரல, கொஞ்சம் பேர் தான் கொடுத்தாங்க, அந்த லிஸ்ட்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன், ஆனா அதுல பாதி பேர் 2 லட்சம் தான் வந்துச்சு, நான் 5.5 லட்சம் ரூபாய் இது வரையும் வச்சிருக்கேங்கிறான். தெளிவா ரெக்கார்டோட வச்சிருக்கான், அவன் திரும்பி கொண்டு போய் வச்சிருக்கலாம்ல, இவ்வளவு அவமானம் தேவையா. அப்ப எத்த ஜக்க, யாரும் எனக்கு அப்படி நேமத்துகளை செய்து நான் பிரதி உபகாரம் செய்வதற்கு இல்லை. லைசல் வாசிலுபில் முக்காஃபி, நீ தந்தால் நான் தருவேன் என்று சொல்லுவது உறவல்ல. பெருமானார் சொல்லுகிறார்கள், வலாக்கின்னல் வாசில் அல்லதி வெட்டினாலும் நாம் ஒட்டி வாழுவதற்கு பெயர் தான் உறவு. அவங்க வெட்டி போனாலும் நாம் ஒட்டி வாழுவதற்கு தான். அடுத்து சொல்றான், அவர் செய்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஒரே நோக்கம் அல்லாஹுக்கென்று மட்டும் செய்தார். மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், கேட்டுக்கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வான். இப்பே அல்லாஹ்வுத்தாலா ஒரு ஆத்தன்டிகேஷன் கொடுத்துட்டான், நீங்க வாழ்ற காலத்திலே தெரிஞ்சுக்கங்க, முழுக்க முழுக்க என் பொருத்தத்திற்குள்ளவர் அவர். எவ்வளவு பெரிய நசீப், எவ்வளவு பெரிய செய்தி. என்ன ஹதீஸ்களிலே வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சாட்டை கீழே விழுந்தாலும் கூட யார்ட்டையும் எடுத்து கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்களாம், என் ஹபீபு சொல்லியிருக்காங்க, யாருக்கும் யாரிடத்திலும் எதையும் கேட்க கூடாது, சாட்டை கீழே விழுந்தா கூட நான் கேட்க மாட்டேன், நான் இறங்கி எடுத்துக்குவேன். இன்னும் அவர்களுடைய செய்திகள் முடியல, இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் அந்த செய்திகளை நாம் பார்த்துக்கிட்டோம். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் அப்படின்னு விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பாக ஆயிடுச்சு.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.